பல வருஷமா மக்கள் இலங்கையை வந்து ஒரு கேமரா லென்ஸ் வழியா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு சுற்றுலா பேருந்து, சில வரலாற்று இடங்கள், ஒரு அழகான பீச், இதையெல்லாம் ஒரு 10 நாள்ல வேகமா சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடுறது.
ஒரு செக்லிஸ்ட் மாதிரி.
ஆமா, கரெக்ட். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான 3 மணி நேர படத்தோட ஒரு 2 நிமிஷ ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு நான் அந்த படத்தையே பார்த்துட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கறது வந்து ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா அந்த படத்தோட ஆன்மாவை அது நிச்சயமா உணர்த்தாது.
ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஏன்னா ஒரு சுற்றுலா பயணியா வர்றது வந்து ரொம்ப பாதுகாப்பானது, ஆனா அது ரொம்ப மேலோட்டமானது. அந்த திரைப்படத்துக்குள்ளேயே வாழ்றது அப்படிங்கிறது முற்றிலும் வேறு ஒரு பரிமாணம். அதாவது ஒரு பார்வையாளர் நிலையிலிருந்து ஒரு பங்கேற்பாளர் நிலைக்கு மாறுறது.
அந்த பரிமாணத்தை நோக்கி தான் இன்னைக்கு நாம நம்ம நேயரான உங்களை அழைச்சிட்டு போக போறோம்.
உங்களுக்காக இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போற விஷயம் வந்து என்சோலங்கா நிறுவனத்தோட குளோபல் அம்பாசிடர் பிளேபுக்.
ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம்.
கண்டிப்பா, இது வந்து ஏதோ கமிஷன் அடிப்படையில இயங்குற ஒரு சாதாரண மார்க்கெட்டிங் டாக்குமெண்ட் கிடையாது. இந்த வழிகாட்டிக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கு. இது உங்களை வெறுமனே ஒரு ஏஜென்டா மாத்த போறதில்ல, உங்களை ஒரு பொருளாதார சிற்பியம், அதாவது ஒரு எக்கனாமிக் ஆர்கிடெக்டா மாத்த போற ஒரு வரைபடம்.
அந்த பொருளாதார சிற்பிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு வெளிநாட்டை வர இலங்கைக்கு வெறும் 10 நாள் டூரிஸ்டா கொண்டு வரும்போது அந்த பணம் பெரும்பாலும் பெரிய பெரிய ஹோட்டல் நெட்வொர்க்குகளுக்கு தான் போகும்.
உண்மைதான், மேல்தட்டு மக்களுக்கு மட்டும். ஆனா அவர் இங்க ஒரு தங்கும் விருந்தினரா, ஒரு ரெசிடென்ட் கெஸ்டா வாழ வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க கொண்டு வர்ற அந்நிய செலாவணி வந்து நேரடியாக லோக்கல் நில உரிமையாளர்கள், பக்கத்துல இருக்கிற சின்ன மளிகை கடைக்காரர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வீட்டு வேலையாட்கள்னு சாதாரண மக்களை சென்றடையுது. இது நம்ம தாய்நாட்டோட பொருளாதாரத்தையே நுட்பமா மாத்துற ஒரு விஷயம்.
இதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா நேர்கள் சார்பா இங்க ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்கணும். நீங்க சொல்ற மாதிரி இலங்கை இவ்வளவு அழகா இருக்கு, வாழ்க்கை செலவுகள் இவ்வளவு குறைவா இருக்குன்னா, ஏன் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் அதிக வாடகை கொடுத்து கஷ்டப்படுற எல்லாரும் உடனே பெட்டியை கட்டிக்கிட்டு இலங்கைக்கு வரல?
அது ஒரு நியாயமான கேள்விதான்.
எது அவங்கள தடுத்து நிறுத்துது? கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா?
நிச்சயமா இருக்கு. அந்த சுவரை தான் இந்த பிளே புக் வந்து வெளிநாட்டவரின் அச்சம், அதாவது ஃபாரினர்ஸ் ஃபியர் அப்படின்னு ரொம்ப துல்லியமா வரையறுக்குது. மக்கள் இங்க வர தயங்குறதுக்கு பின்னாடி 4 முக்கியமான உளவியல் தடைகள் இருக்கு. முதலாவது வந்து ரொம்ப யதார்த்தமானது, வெளிநாட்டவர் வரி அப்படிங்கிற ஒரு பயம்.
அதாவது அவங்களோட பாஸ்போர்ட்டை பார்த்த உடனேயே எல்லா பொருட்களோட விலையும் 3 மடங்கா ஏறிடுன்னு பயப்படுறாங்களா?
அதேதான். லண்டன்ல இருந்து வர்ற ஒருத்தருக்கு உள்ளூர் ஆட்களுக்கு $300 கிடைக்கிற ஒரு வாடகை வீடு தன்னோட இங்கிலீஷ் உச்சரிப்பை கேட்ட உடனேயே $900 மாறிடுமோங்கிற பயம் இருக்கு. தங்களை ஒரு நடமாடும் ஏடிஎம் மெஷின் மாதிரியே பாப்பாங்களோங்கிற தயக்கம் அது.
புரியுது, இது ரொம்ப சகஜமான ஒண்ணுதான். ரெண்டாவது சவால் என்ன?
ரெண்டாவது வந்து இன்டர்நெட்ல அவங்க பாக்குற போலி விளம்பரங்கள். இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாம் எடிட் பண்ண படங்களா தான் இருக்கு. சொகுசு வில்லா அப்படின்னு நெட்ல பாத்துட்டு ஆயிரக்கணக்கான டாலர்களை அட்வான்ஸா கட்டிட்டு இங்க வந்து இறங்கின பிறகு அங்க ஒரு பாதி கட்டின வீடோ அல்லது அப்படி ஒரு இடமே இல்லாமலோ போயிடுவோங்கிற நியாயமான பயம்.
அட பாவமே, அது ரொம்ப மோசமான அனுபவமாச்சே. ஒரு புது நாட்டுக்கு வந்து இறங்கும் போதே ஏமாற்றப்பட்டா மொத்த பயணத்து மேலேயும் இருக்கிற நம்பிக்கையே உடைஞ்சிரும்.
ஆமா, அதனாலதான் மூணாவது சவால் இன்னும் கஷ்டமானது, நிர்வாக சிக்கல்கள். ஒரு புது நாட்டுக்கு போறதுங்கிறது வெறும் ஃப்ளைட் ஏறி இறங்குறது மட்டும் இல்ல. உள்ளூர் மொழி தெரியாம விசா நடைமுறைகளை கையாள்வது, ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றது, சட்ட விதிகளை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இருட்டு அறைக்குள்ள போற மாதிரி.
எந்த ஃபார்மை எங்க குடுக்கறதுன்னு தெரியாம அலைக்கழிக்கப்படுற பயம்.
சரியா சொன்னீங்க. அடுத்து 4வது அச்சம் வந்து தனிமை.
தனிமையா? சொர்க்க மாதிரி ஒரு நாட்டுல, அதுவும் பீச் பக்கத்துல வாழும்போது தனிமை எப்படி ஒரு பிரச்சனையா இருக்கும்?
ஆரம்பத்துல அது நல்லாதான் இருக்கும், ஆனா ஒரு 2 வாரத்துக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபியை குடிச்சுக்கிட்டே பிசினஸ் பத்தி பேசவோ, இல்ல வீக்கெண்ட்ல ஒரு பார்ட்டிக்கு போகவோ, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம தனித்து விடப்படும் போது அந்த சொர்க்கமே ஒரு அழகான ஜெயில் மாதிரி ஆகிடும்.
ஆக அதிக கட்டணம், ஏமாற்று வேலை, விசா சிக்கல்கள், தனிமை, இந்த 4 அச்சங்களும் தான் அந்த மாபெரும் சுவரை கட்டுது. இது நல்லா புரியுது. ஆனா நிறைய ஏஜென்சிகள் நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னு தானே விளம்பரம் பண்றாங்க, என்சோலங்கா மட்டும் இது எப்படி கையாளுது?
மத்தவங்க வெறும் வாக்குறுதி மட்டும்தான் தர்றாங்க, ஆனா என்சோலங்கா இதுக்காக ஒரு மும்முனை மாற்ற கட்டமைப்பு, அதாவது ட்ரிபிள் டிரான்சிஷன் ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கியிருக்காங்க. இது வெறும் வெப்சைட் இல்ல, இது ஒரு இரும்பு கவசம் மாதிரி.
இரும்பு கவசமா? அதுல முதலாவது என்ன?
பௌதிக மாற்றம், ஃபிசிக்கல் டிரான்சிஷன். அதாவது அந்த கெஸ்ட் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்சோலங்கா டீம் நேரா போய் அந்த வீட்டை செக் பண்றாங்க. நெட்ல இருக்கிற படங்கள் உண்மைதானா, பைப்ல தண்ணி வருதா, வைஃபை ஸ்பீடு சரியா இருக்கான்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. கெஸ்ட் வரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டை ஃபுல் ஃபர்னிச்சரோட ரெடியா வைக்கிறாங்க.
அதாவது நடுராத்திரியில வந்து இறங்கி படுக்க விரிப்பு கூட இல்லாம தவிக்கிற அந்த வெற்று வீடு அனுபவம் இங்க அறவே கிடையாது,
முற்றுமுழுதா கிடையாது. அடுத்த ரெண்டாவது வந்து செயல்பாட்டு மாற்றம். டிஜிட்டல் நோமேட் விசா எடுக்கிறதுல இருந்து லீகல் விஷயங்கள், வண்டி ஏற்பாடுகள்னு எல்லாத்தையும் அவங்க ஒரு நேர்கோட்ல அமைச்சு தராங்க. ஒரு வெளிநாட்டவர் எந்த ஆபீஸ்லயும் போய் வரிசையில நிக்க வேண்டியதில்ல.
அப்போ மூணாவது கட்டமைப்பு அந்த தனிமையை போக்குறதுக்காக இருக்குமா?
ஆமா, உணர்வு பூர்வமான மாற்றம். கெஸ்ட்ஸ் தனிமையில வாடாம இருக்க ஏற்கனவே அங்க வாழ்ற வெளிநாட்டவர்கள் அப்புறம் நல்ல சிந்தனையுடைய உள்ளூர் ஆட்களோட சேர்த்து ஒரு பாதுகாப்பான சமூக வலைப்பின்னலை, ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி கொடுக்கறாங்க.
ஓகே, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்டான சிஸ்டம். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. எல்லாத்தையும் விட்டுட்டு 1000 மைல் தாண்டி வர ஒரு வெளிநாட்டவர் யாரு மேல அந்த நம்பிக்கையை வைப்பார்? முகம் தெரியாத ஒரு கம்பெனி மேலையா? அடிப்படை நம்பிக்கை இல்லாம யாரும் காசு கொடுக்க மாட்டாங்களே.
செமையான கேள்வி. எந்த ஒரு பிசினஸ்லயும், குறிப்பா இந்த மாதிரி ரீலொகேஷன் பிசினஸ்ல, மனிதர்களுக்கு இடையிலான அந்த தொடர்பு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. இங்கதான் என்சோலங்காவோட நிர்வாக வரவேற்பு, அதாவது எக்ஸிகியூட்டிவ் வெல்கம்ங்கிற விஷயம் என்னை பிரமிக்க வச்சுது. அவங்க இது ஒரு பிசினஸா பார்க்காம ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷனா மாத்துறாங்க.
அது எப்படி? ஏர்போர்ட்ல ஒரு லக்ஸரி டாக்ஸி அனுப்பி வைப்பாங்களா?
இல்ல, அதை விட ரொம்ப ஆழமானது. நிறுவனத்தோட சிஇஓ வசந்த் ஜெயதுங்கா மற்றும் அவரோட செயலாளர் ரெண்டு பேரும் கட்டநாயக்கா ஏர்போர்ட்லயே அந்த கெஸ்ட் நேர்ல போய் வரவேற்பாங்க.
ஒரு நிமிஷம், கம்பெனியோட சிஇஓ நேர்ல போய் வரவேற்பாரா?
ஆமா, இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு லாங் ஃபிளைட் முடிச்சுட்டு டயர்டா ஒரு புது நாட்டை பத்தின குழப்பத்தோட வெளியே வர்றீங்க. அங்க உங்களை ஏதோ ஒரு டிரைவர் போர்டு பிடிச்சிட்டு நிக்கல. அந்த கம்பெனியோட ஃபவுண்டரே உங்க முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டவரே நேர்ல வந்து நிக்கிறாரு.
வாவ், இது சும்மா சாதாரண சர்வீஸ் இல்ல.
கண்டிப்பா இல்ல. நீங்க தனியா இல்ல, உங்க முழு பொறுப்பும் என் கையில இருக்குன்னு சொல்லாம சொல்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் பாதுகாப்பு இது.
இது நிச்சயமா ஒரு கேம் சேஞ்சர் தான். வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு இது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும்.
அதோட நிக்கல, இந்த நிறுவனம் அமெரிக்காவோட வயோமிங்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு LLC கம்பெனி. அதனால ஒரு வெளிநாட்டவருக்கு தங்களோட சொந்த நாட்டோட சட்ட பாதுகாப்பும் கிடைக்குது, அதே சமயம் நம்ம நாட்டோட உள்ளூர் உட்கட்டமைப்பும் நேர்ல கிடைக்குது. இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த முழுமையான இரும்பு கவசத்தை உருவாக்குது.
சூப்பர், ஒரு பாதுகாப்பான அரணை பக்காவா கட்டிட்டோம். சரி, இந்த அரண்குள்ள நம்ம யார் அழைக்க போறோம், எப்படி அவங்கள ஈர்க்க போறோம், அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஏன்னா நாள் $1 செலவு பண்ண நினைக்கிற பேக்பேக்கர்ஸ்க்காக இவ்வளோ பெரிய சிஸ்டம் தேவையில்ல.
நீங்க சொல்றது 100 உண்மை. நாம இங்க தேடுறது டூரிஸ்டுகளை கிடையாது, ஆழமான மாற்றத்துக்கு தயாரா இருக்கிற தங்கும் விருந்தினர்களைத்தான். இந்த பிளே புக் வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் தெளிவா 4 வகையா பிரிக்குது. முதலாவது ரிமோட் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது தொலைதூர பணியாளர்கள்.
இந்த டிஜிட்டல் நோமாட்ஸ், IT கம்பெனி ஆட்கள், அவங்களா?
ஆமா, அதிக வருமானம் ஈற்ற தொழில்நுட்ப பணியாளர்கள். ஐரோப்பாவோட அந்த சாம்பல் நிற குளிர்காலத்தாலையும், $1000 வாடகை கொடுத்து ஒரு சின்ன அறையில அடைப்பட்டு கிடக்கிறதாலையும் ரொம்ப சோர்வடைஞ்சவங்க இவங்க. ஆபீஸ் கூண்டுகளுக்கு பதிலா ஒரு பீச் வில்லாவையோ இல்ல பனிப்படர்ந்த மலையையோ தேடுறவங்க.
ஓகே, ரெண்டாவது வகை ஆடியன்ஸ் வந்து ஓய்வு பெற்றவர்கள், ரிட்டையரீஸ். இவங்க கிட்ட பணம் இருக்கும், ஆனா அமைதியை தேடுவாங்க, அப்படிதானே?
ஆமா, ஆனா இதுல ஒரு பொருளாதார ஆங்கிள் இருக்கு. இது ஆர்தர் சி கிளார்க் பாரம்பரியம்னு சொல்றாங்க. புகைப்பெற்ற எழுத்தாளர் ஆர்தர் சி கிளார்க் பல வருஷமா இலங்கையில தான் வாழ்ந்தார். இதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ இருக்கிற முதியவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பென்ஷனை வச்சுட்டு அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
அங்க அது வெறும் உயிர் வாழ்தலுக்கான பணம் மட்டும்தான்.
ஆனா அதே பென்ஷன் பணத்தை கொண்டு இலங்கைக்கு வந்தா ஃபுல் டைம் வீட்டு வேலைக்கு ஆட்கள், தனி டிரைவர்னு ஒரு எலைட் வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். அங்க அவங்க நடுத்தர வர்க்கமா போராடுறாங்க, இங்க அரசனை போல வாழலாம்.
அருமை. அப்போ மூணாவது வகையினர் யாரு?
மூணாவது வந்து ஸ்லோ டிராவலர்ஸ், நிதான பயணிகள். அதாவது 2 நாள் வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறவங்க இல்ல, 3 முதல் 6 மாசம் தங்கி அந்த நாட்டோட ஆன்மாவையும் கலாச்சாரத்தையும் ஆழமா அனுபவிக்க துடிக்கிறவங்க.
ஓகே, 4வது வகை
அன்பை தேடுபவர்கள், கம்பாஷன் சீக்கர்ஸ். இந்த டேட்டிங் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி ஏமாற்றம் அடைஞ்சவங்க, பாதுகாப்பான சூழல்ல நேர்மையான நீண்டகால உறவுகளை தேடுற வெளிநாட்டவர்கள் இவங்க.
ஆக இந்த நாலு வகையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இது வெறும் மார்க்கெட்டிங் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை மேட்ச் மேக்கிங். நீங்க போய் ஒருத்தர்கிட்ட இலங்கை ரொம்ப மலிவான நாடு வாங்கன்னு சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. மலிவானதுங்கிற சொல் தரமற்றதுங்கிற பிம்பத்தை உருவாக்கிடும்.
ஆமா, அந்த அத்ரோச் முற்றிலும் தப்பு.
அதுக்கு பதிலா வாங்கும் சக்தியை உயர்த்துதல், அதாவது பர்ச்சேசிங் பவர் அப்கிரேடுங்கிற உத்திய எப்படி கையாளணும்னு இந்த டாக்குமெண்ட் தெளிவா சொல்லுது. விலை ஒப்பீட்டு தூண்டில்னு இதை சொல்றாங்க. நான் இது நேயர்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ லண்டன்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஒரு சின்ன பழைய அபார்ட்மெண்ட்டுக்கு மாசம் $2,500 வாடகை தர்றாரு. அவர்கிட்ட நீங்க போயிட்டு இலங்கைக்கு வந்தா பணத்தை சேமிக்கலான்னு சொல்லக்கூடாது. மாறாக அதே $2,500 இலங்கைக்கு கொண்டு வந்தா உங்களால என்னவெல்லாம் பெற முடியும் தெரியுமான்னு கேட்கணும்.
அந்த ஒரு ஒப்பீடுதான் அவங்க மைண்ட் செட்டே மாத்துது.
ஆமா, அதே $2,500 இலங்கையில ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற 4-பெட்ரூம் வில்லா, தனி சமையல்காரர், முழு நேர டிரைவர்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கையில $500 சேமிப்பாவும் நிற்கும். நீங்க அவங்கள புதுசா செலவு பண்ண சொல்லல. ஏற்கனவே அவங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ற அதே பணத்தை வச்சு எப்படி 10 மடங்கு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு தர்க்கத்தை முன்வைக்கிறீங்க.
முற்றுமுழுவதா ஏத்துக்கிறேன். இந்த விலையை ஒப்பிட சாதாரண கணக்கில்ல, இது அவங்க வாழ்வியலையே மாத்தி யோசிக்க வைக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் டூல்.
சரி, இப்போ இதோட ஒட்டுமொத்த படமும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு அம்பாசிடரா இதை நான் எப்படி செயல்படுத்துறது? எனக்குள்ள இருக்கிற அந்த ஹசல் கல்ச்சர் முழிச்சுக்குச்சு. நான் லண்டன்லயோ பெர்லின்லயோ இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை பத்தி சொல்லணும்னா நான் என்ன பண்றது? வெறும் இமெயில் அனுப்புறதா?
உண்டல வெறுங்கையோட அவங்க களத்துல இறக்கி விட மாட்டாங்க. இதுக்காக ஒரு முழுமையான டிஜிட்டல் ஆயுத களஞ்சியத்தையே, ஒரு டிஜிட்டல் ஆர்சனலையே என்சோலங்கா கொடுக்கறாங்க. முதலாவது வந்து பல்மொழி தகவல் ஏடுகள், மல்டிலிங்குவல் PDFs.
ஓ, அவங்க மொழியிலேயே ஆவணங்கள் இருக்குமா?
ஆமா, நீங்க பிரான்சை சேர்ந்த ஒருத்தரை பாக்குறீங்கன்னா அவருக்கு இங்கிலீஷ்ல அனுப்புறத விட பிரெஞ்ச் மொழியிலேயே விவரங்களை அனுப்பும்போது வர்ற அந்த தொழில்முறை தன்மையும் நம்பிக்கையும் ரொம்ப பெருசு. ஜெர்மன், ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ்னு பல மொழிகள்ல இது உங்க விரல் நுண்ணில இருக்கும்.
மொழிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை பாலம். அதுவும் சொந்த மொழியில பார்க்கும்போது கம்பெனி மேல இருக்கிற நம்பகத்தன்மை உடனே ஏறிடும். வேற என்ன டூல்ஸ் இருக்கு?
அடுத்து வீடியோக்கள், அது அவங்க டிராபிக்கல் ஃபோமோன்னு சொல்றாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இலங்கையோட அந்த ஸ்வர்க்க வாழ்க்கைய நாம மிஸ் பண்ணிடுவோமோங்கிற உணர்வை தூண்டுற சினிமா குவாலிட்டி வீடியோக்கள்.
சூப்பர்.
பாவா ஸ்டைல் வில்லாக்கள், எல்லவோட பனிமலைகள், பீச்ல உட்காந்து ஹை ஸ்பீட் வைஃபைல வேலை செய்யற காட்சிகள், இதையெல்லாம் சோசியல் மீடியாவில நீங்க தூண்டிலா யூஸ் பண்ணலாம்.
இது டிஜிட்டல் உலகத்துக்கு ஓகே, ஆனா நேரடியா ஒருத்தர் மீட் பண்ணும்போது என்ன பண்றது?
அதுக்கும் பவர்ஃபுல் ஆயுதங்கள் இருக்கு. உங்களுக்கென உருவாக்கப்பட்ட QR பிசினஸ் கார்ட்ஸ். நீங்க ஒரு காஃபி ஷாப்லயோ இல்ல கோவொர்க்கிங் ஸ்பேஸ்லயோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த கார்டை கொடுக்கறது உடனடி நம்பிக்கையை உருவாக்கும். அதை ஸ்கேன் பண்ணா நேரடியா உங்களோட பிரத்யேக அஃபிலியேட் லிங்க்கு போயிடும்.
சரி, இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். எந்த ஒரு கடின உழைப்புக்கும் நியாயமான பிரதிபலம் இருக்கணும். ஒரு அம்பாசடரா இதுல இணையற நேருக்கு உண்மையிலே எவ்வளவு வருமானம் கிடைக்கும்?
நீங்க ஒரு லக்ஸரி கெஸ்ட் அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் $260. நீங்க இன்னும் பெருசா யோசிச்சு மாசம் 10 பேரை டார்கெட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாசத்துல நீங்க ஈட்ட போறது $2,600.
ஆனா ஒரு யதார்த்தமான சந்தேகம், இந்த அஃபிலியேட் திட்டங்கள்ல ஆட்களை சேர்த்த பிறகு காசுக்காக நாம அவங்க பின்னாலேயே அலையணும், கணக்குகள் வெளிப்படையா இருக்காது, இதுல எப்படி கேரண்டி தர்றாங்க?
அதை அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக டேஷ்போர்டு இருக்கும், அதுல நீங்க அறிமுகப்படுத்திய கெஸ்ட் எந்த கட்டத்துல இருக்காருன்னு லைவா ட்ராக் பண்ணலாம். கெஸ்ட் அட்வான்ஸ் கட்டின உடனே உங்களுக்கு $20 உறுதிப்படுத்தல் கமிஷன் உடனே கிடைச்சிரும்.
அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்,
அவர் இலங்கைக்கு வந்து சர்வீஸ் கட்டணத்தை செலுத்தின உடனே மீதமுள்ள கமிஷன் நேரடியா உங்க ஸ்ட்ரைப் அக்கவுண்ட்டுக்கோ இல்ல பேங்க் அக்கவுண்ட்டுக்கோ வந்து சேர்ந்துடும். இடையில எந்த ஒளிவு மறைவும் இல்ல. இது முற்றுமுழுதா ஒரு முறையான நம்பகமான வருமான முறை.
ஆக நீங்க இருட்டறையில வேலை செய்யல, உங்க உழைப்புக்கான பலன் எங்க இருக்கு, அது எப்போ உங்க கைக்கு வரும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அருமை. சரி, நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த திட்டத்தோட அடித்தளமா இருக்கிற தத்துவம், அந்த ஈதோஸ் என்னன்னு பார்த்தா அது நாம இதுவரை பேசின வணிக உத்திகளை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது.
கண்டிப்பா, இந்த வழிகாட்டி வலியுறுத்துற மிக முக்கியமான அறநெறி என்னன்னா, விற்பனையை விட நேர்மை முக்கியம். சின்சியாரிட்டி ஓவர் சேல்ஸ். உலகின் மிகச்சிறந்த குளோபல் அம்பாசிடர் என்பவர் தன்னிடம் இருக்கிறதை எப்படியாவது வித்துடணும்னு நினைக்கிற ஒரு சேல்ஸ்மேன் கிடையாது. அவர் வாடிக்கையாளரோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அதுக்கு தீர்வு காண்ற ஒரு உதவியாளர், ஒரு ஹெல்பர்.
சரியா சொன்னீங்க. நீங்க வெறுமனே கமிஷனுக்காக அலையறீங்கன்னு மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க.
ஆமா, ஆனா நீங்க உண்மையிலேயே அவங்க ஐரோப்பாவோட குளிர்லிருந்து விடுபடவோ அதிக வாடகை சுமையிலிருந்து தப்பிக்கவோ உதவி செய்யும் போது உங்க நேர்மை அங்க ஒரு வலுவான பாலத்தை உருவாக்குது. அந்த நேர்மை தான் உங்களோட ஆக சிறந்த விற்பனை உத்தியா மாறுது.
எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க. நேயர்களே, நீங்க ஏதோ நெட்ல லிங்க ஷேர் பண்ற சாதாரண முகவர் கிடையாது. நீங்க இலங்கைக்கு வெறும் டூரிஸ்டுகளா அனுப்பல, ஒரு வெளிநாட்டவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவரை ஒரு பாதுகாப்பான சமூகத்துல இணைக்க உதவுவறீங்க. அதே நேரத்துல உங்க நாட்டோட பெருமையை காத்து உங்க எதிர்காலத்தையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் வளப்படுத்திக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க தாய் நாட்டோட பொருளாதார சிற்பியா தான் செயல்படுறீங்க.
ஆரம்பத்துல நீங்க சொன்ன அந்த ஒப்பீட்டை மறுபடியும் நினைச்சு பாருங்க. ஒரு நாட்டோட அழக வெறும் ட்ரெய்லரா பாக்கிறதுக்கும் முழு படமா அங்க வாழ்றதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க உலகுக்கு அந்த முழு படத்தை காட்டுறீங்க.
அதை விட ஒரு சிறந்த நோக்கம் இருக்கவே முடியாது. இதோ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை நான் இங்க முன்வைக்கிறேன். வழக்கமான விஷயங்களை தாண்டி இதை சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த நெட்வொர்க்ல உங்க கூட வேலை செய்யற நண்பர்கள், நெட்ல நீங்க பேசுற ஆட்கள், அல்லது உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க, இவங்கள எத்தனை பேர் தங்களோட சலிப்பான அதிக செலவாகிற இயந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுபட ஒரு சின்ன வழிகாட்டுதலுக்காக, ஒரு சிறந்த அழைப்புக்காக அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா?
நிறைய பேர் இருப்பாங்க.
நிச்சயமா அவங்களுக்கு அப்படி ஒரு தீர்வு இருப்பதே தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த விடுதலையின் அழைப்பை வழங்குற நபரா நீங்க ஏன் இருக்கக்கூடாது? அந்த வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு. சிந்தித்து பாருங்கள். உங்களோட நேரத்துக்கும் இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பில் பார்க்கலாம்.